கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு கண்ணுக்கு புலப்படக்கூடிய பொருளாக உருவாகின்றது. கண்ணுக்கு புலப்படாத சூட்சுமத்தில் இயங்குவதை சக்தி என்று சொன்னாலும், கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக தெரியும் பொழுது அதை சிவம் என்றும் ஞானிகளால் சாஸ்திரங்களில் நமக்கு தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கண்ணுக்கு புலப்படாத சக்தி கண்ணுக்கு புலப்படும்படியாக எப்படி உருப்பெறுகின்றது, அந்த உருப்பெற அது செய்வதற்கு எது மூலமாக இருக்கின்றது, இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் சிவன் ராத்திரி என்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அது சிவன் என்றும் ராத்திரி இரவு என்றும் அதை சொல்லி அதற்குண்டான விளக்கங்களையும் நமது குரு இதில் உணர்த்துகின்றார். என்றால் பொதுவாக ஒரு உயிரணு என்று விண்ணிலே உருப்பெற்றாலும், அவ்வாறு உருவான அந்த உயிரணு நம் பூமியினுடைய ஈர்ப்பிற்குள் சிக்கப்பட்டு நம் பூமிக்குள் படர்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு மின்னட்டாம் பூச்சி போன்று ஒரு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய சாதாரண கண்களுக்கு புலப்படாத நிலைகள்தான் அது துடித்து அந்த மின் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அப்படி உள்ளே வந்த உயிரணு ஒரு தாவரின சத்தின் மீது அந்த உயிரணு படுமை என்றால், நாம் அடுப்பை வைத்து அதில் நெருப்பை மூட்டி மேலே ஒரு பாத்திரத்தை வைத்தால் இந்த வெப்பத்தினுடைய திறல் அந்த பாத்திரத்தில் தாக்கப்பட்டு அதில் எதை போடுகின்றோமோ அதிலேயும் அந்த துடிப்பு அந்த வெப்பம் அதிகமாவது போன்றுதான் உயிரணுவிற்குள் தொடர்ந்து அந்த துடிப்பின் நிலைகள் கொண்டு அதனால் வெப்பம் உருவாகி அது மின்னணுவாக துடித்து கொண்டிருந்தாலும், உதாரணமாக ஒரு பருத்தி செடி அந்த இலை மீது இந்த உயிரணு அது படுமை என்றால் அல்லது விழுமை என்றால் இந்த துடிப்பினால் உண்டாகும் வெப்பம் அந்த மனத்தை இலையினுடைய சத்தை அது கொதிப்படை செய்கின்றது அல்லது வெப்பமாக்குகின்றது. நாம் ஒரு சாதாரணமாக சப்பென்று இருக்கும் ஒரு மாவையோ மற்றதிலையோ ஒரு இனிப்பை பாகை நாம் காய்ச்சி ஊற்றினோம் என்றால் அல்லது கரைத்து ஊற்றினோம் என்றால் அந்த பாகு அதனுடன் கலந்து அந்த சப்பென்று இப்போ இருக்கக்கூடிய அந்த சத்தை மூடி எதை அதில் பாகாக ஊற்றினமோ அது ஆடையாக படிந்து அந்த உணர்வின் சுவையாக அது மாறுவது போன்று மின்னணுவாக துடித்து கொண்டிருக்கும் இந்த உயிரணு அதன் மீது இந்த பாகாக இந்த பருத்தி இலையினுடைய என்றால் பருத்தினுடைய சத்து அதில் இலையில் இருக்கின்றது. அந்த மனம் இந்த உயிர் அணுவின் மீது அது உறைந்து விடுகின்றது. ஒரு பாலை நாம் காய்ச்சினால் மேலே எப்படி ஆடை விழுகின்றதோ அதுபோன்று ஆடையாக அது உறைந்து விடுகின்றது. அது உறைந்து விடும் பொழுதுதான் இந்த மின்னணுவாக இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடியது இந்த ஆடை போன்று மூடியதற்குள் மறைந்து விடுகின்றது. அதைத்தான் ஓ என்றால் அந்த உயிர் அணுவினுடைய துடிப்பு நிலைகள் ஓ என்று இயக்கித்தான் இந்த தாவரின சத்தை தனக்குள் ரெண்டர கலந்து உறையச் செய்து சிவமாக என்றால் அதை இரவு என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இரவு என்றால் இரவு அல்ல, அந்த இருளுக்குள் இது அடைப்பட்டு விடுகின்றது. அடைப்படுவது ஒரு இயக்கமாக இருந்தாலும் அங்கே கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு ரூபமாக ஒரு சிருஷ்டியாக ஒரு ரூபமாக அதாவது அந்த இலை எப்படியோ அந்த இலையை போன்றே அது ஒரு ரூபமாக ஒரு புழுவாக அது உருப்பெறுகின்றது. உயிருக்குள் தொடர்ந்து துடிப்பு நிலைகளும் வெப்பமும் எப்படி உருவாகின்றதோ இது உள்ளுக்குள் ஆடைப்பட்ட பின் அது எது ஆடையாக எந்த பருத்தி அந்த இலையினுடைய சத்தை அது மூடி மறைத்து தன் உடலாக மாற்றியதோ அதையும் அது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. என்றால் சாதாரண அணு என்பது வேறு, இந்த உயிரணுவால் நுகரப்பட்ட இந்த தாவரண சத்து இதற்குள் இணைந்த பின் அது ஜீவ அணுவாக இந்த உயிர் எப்படி ஜீவித்து வெப்பத்தை உருவாக்குகின்றதோ இது போன்று இந்த புழுவில் இந்த உடலில் அதையும் ஜீவ அணுக்களாக மாற்றி அதையும் ஒரு இயக்க சக்தியாக ஜீவனுள்ளதாக அது ஒரு பெற செய்கின்றது. இப்படி முதல் முதலிலே உடல் பெற்ற நிலைகளை குறிப்பதற்குத்தான் சிவன் ராத்திரி என்று காட்டினாலும், இப்பொழுது நாம் மனிதர்களாக இருக்கின்றோம். எண்ணிலடங்காத வளர்ச்சி பெற்று நாம் மகா இந்த பூமியிலே உருப்பெற்ற பல கோடி தாவரங்களையும் உணவாக உட்கொண்டு அதனுடைய சத்தையெல்லாம் சேமித்து சேமித்து வளர்ச்சியடைந்து இன்று மனிதனாக வளர்ந்து இருக்கின்றோம். ஆனால் நமது உடலும் இங்கே ஈருளுக்குள் தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த உடலுக்குள் என்னென்ன குணங்களை நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு நிலைகளையும் எடுத்து கொண்டோமோ அதையெல்லாம் மனிதனாக தோன்றிய நிலைகள் எண்ணமாக நமக்குள் இருந்து அது அறிவிக்கின்றது. இதையெல்லாம் அறியக்கூடிய அறிவாக அந்த எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை மகா என்று காட்டுகின்றார்கள். இப்படி அந்த பருத்தி செடியில் விழுந்த அந்த உயிரணு உடல் பெற்ற பின் அதையே உணவாக உட்கொண்டு வாழும் நிலையாக வளர்கின்றது. ஆனாலும் குருநாதர் இந்த இடத்திலே அந்த புழுவின் ரூபமாக அது எப்படி அதன் மேல் ஆடையாக அது சேருகிறது என்பதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். நாம் எட்டுக்கால் பூச்சி என்று சொல்வோம் அல்லது நூலாம்படை பூச்சி என்று சொல்வோம். மனிதர்களுக்கு உடலிலே நரம்புகள் இருக்கின்றது. ஆனால் இந்த நூலாம்படை பூச்சியோ அந்த நூலை போன்று அது பிசு பிசு என்று இருப்பதை அது அழகாக அது கூடாக கட்டி அது வலை வலையாக பின்னி அதற்குள் அது மற்ற பூச்சிகளோ ஈக்களோ தனக்கு வேண்டிய இரையை அது பிடிப்பதற்காகவும் தான் அங்கே குடி புகுந்து அங்கே தங்கி தான் வாழ்வதற்காகவும் ஒரு கூட்டை அமைத்து அதில் சிக்கக்கூடிய உயிரினங்களை உணவாக உட்கொள்கின்றது. இதுவேதான் நமது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரமும் இந்த நூலாம்படை பூச்சி போன்றான். அதுவும் வலையாக பின்னிதான் பிற மண்டலங்களிலிருந்து வந்து கவர்கின்றது. ஆக இந்த நட்சத்திரங்களுடைய இயக்கங்கள் எப்படியோ அப்படித்தான் இந்த எட்டுக்கால் பூச்சியும் செயல்படுத்துகின்றது. இதில் சிக்கக்கூடிய ஒரு ஈயை தன்னுடைய ஊசியாக இருக்கக்கூடிய மூக்கினால் தன் வீரியமான சக்தியை அதற்குள் பாய்ச்சி அந்த ஊனை குடித்து இந்த பூச்சி வாழ்கின்றது. ஆனாலும் உணவாக எடுத்தது போக இதுபோன்று தன் இனத்தை விருத்தி செய்வதற்காக தனக்குள் ஊறக்கூடிய அந்த உணர்வுகளை அந்த நூலாம்படையை அந்த பூச்சியின் மீது அது பாய்ச்சி அதை அந்த நூலாம்படை எப்படி அது வலையாக இருக்கின்றதோ இந்த பூச்சியையும் அது ஈயையும் காற்று புகாத வண்ணம் அந்த நூலை வைத்து சுற்றி மூடிவிடுகின்றது. அந்த நூலை வைத்து சுற்றி மூடிய பின் அதற்குள் அது அடங்கி விடுகின்றது. அந்த உயிரணு வேறு தப்பும் இடம் இல்லாது காற்று புகாதனம் அடைத்த பின் அது தன் இனமாக அந்த நூலாம்படை பூச்சியே போன்றே உருவாகின்றது. இங்கே எப்படி இந்த நிகழ்வுகள் நடக்கின்றதோ இதுபோன்றுதான் அந்த பருத்தி செடியில் விழுந்த உயிர் அணுவும் அந்த பருத்தி செடியிலே அதில் பஞ்சு என்று சொல்லுகின்றோம், அதில் நூல்களாக வருகிறது பிரித்து எடுக்கலாம் என்று சொல்லி இதுபோன்று அந்த சத்தை இது கவர்ந்து இந்த நூலாம்படை போன்றே அது வளவலையாக அதை எடுத்து தன் மீது போர்த்தி கொள்ளும் பொழுதுதான் அந்த நூல்கள் போன்றே அது அமைந்து அந்த ஜீவ அணுக்களாக அது உறைந்து அந்த புழுவினுடைய உருவத்தை பார்த்தால் அது உருண்டையாக இந்த அமைப்பே இப்படித்தான் வருகின்றது என்றால் அந்த உயிரணு தான் கவரக்கூடிய சக்தியை அந்த தாவர என சத்தை நூலாம்படை போன்று நூல்களாக அது வடித்து 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 இப்படி ஒரு உருண்டையாக ஒரு புழுவாக அது ரூபம் பெறுகிறது. ஆக உயிர் மின் அணுவாக வெளிச்சமாக இருந்தாலும் இது கவர்ந்த உணர்வுகள் அதற்குள் அது மீது மூடும் பொழுது உள் மூடி என்றால் அது உள்ளே அடங்கி விடுகின்றது. ஆனால் மேலே இந்த பருத்தி செடியினுடைய உணர்வுகளை மூடி அது மறைத்து கொள்கின்றது. அதன் வழி உள்ளிருந்து அது ஜீவித்து தான் நுகர்ந்த அந்த தாவர என சத்தையும் ஜீவ அணுக்களாக மாற்றி அது ஜீவித்து இந்த உயிர் அணுவாக இருப்பது உடல் பெற்று அது ஜீவித நிலைகள் கொண்டு வாழுகிறது. ஆக இவ்வாறு அந்த உயிர் உடல் பெற்ற நிலையையும் எவ்வாறு உருவானது என்ற நிலையையும் அறிவிக்கும் தினமாக நாமெல்லாம் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த உண்மையை அறிவதற்குத்தான் சிவன் ராத்திரி என்று ஞானிகள் நமக்கு தெளிவாக காட்டினார் என்று இது விரிவாக்கம் சொல்கின்றார் நமது குருநாதர்.
ஞானிகளால் காட்டப்பட்ட சிவன் ராத்திரி இன்று மகா சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி என்பது நமது உயிர் பூமிக்குள் உயிரணு பூமிக்குள் வந்தபின் அந்த உயிரணு துடிப்பால் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த உணர்வின் உயிரின் நிலை. அதே சமயம் அந்த உயிரணு நாம பூமிக்குள் வந்த பின், உதாரணமாக ஓ பருத்தி செடியின் மீது அந்த உயிரணு உழுகுமேயானால் அந்த பருத்தி செடியிலிருந்து வெளிப்படும் அந்த இலையின் சத்தை இந்த உயிரணின் துடிப்பின் ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்டு அந்த உயிர் சுற்றி மூடி விடுகின்றது. நாம் இப்போ சப்பென்று இருக்கும் பொருளில் நாம் பாவை காய்ச்சி ஊற்றிய பின் மேலே மூடிக்கொள்வது போல இந்த உயிரணு இந்த பருத்தி செடியின் சத்து அந்த நிலை மூடி விடுகின்றது. அப்போது பருத்தி செடியிலிருந்து வெளிப்படும் அந்த செடியின் சத்தை சூரியன் காந்த சக்தி அது கவர்ந்து அது அலைகளாக படரப்படும் போது எந்த செடியின் மேல் அமர்ந்திருந்ததோ இந்த உயிரணு இதிலிருந்து வெளிப்படைய அணுக்களாக வாழ்வதை அது கவர்ந்து அது சுவாசித்து ஓ என்று ஜீவனாகி இந்த செடியின் சத்தை இந்த உயிரணு எவ்வாறு தோன்றியதோ இதை போல அந்த தாவர என சத்தை அதை நுகர்ந்து இந்த உயிரின் துடிப்பு போல இந்த சத்தையும் துடிப்பாக உருவாக்குகின்றது, ஜீவணுவாக மாற்றுகின்றது. அவ்வாறு அதான் ஓ பிரணவம் ஜீவனாக உருவாக தொடங்கிவிடுகின்றது. அந்த உணவின் சத்து உடலாக ஆகும்போது சிவமாகின்றது. ஆகவே இந்த உயிரணு இந்த தாவர சத்தால் மூடப்படும் போது இரவு, அதான் சிவன் ராத்திரி. இதற்கு பேர் முதல் முதல் நமது உயிர் இன்று நாம் மனிதனாக இருக்கிறோம் என்றால் மகா சிவன் ராத்திரி. நமக்குள் எத்தனை விதமான குணங்களை நாம் எடுத்தாலும் உடலுக்குள் இருக்கும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அறிகின்றோம். ஆனால் உடலுக்குள் நமக்குள் பலவும் மறைந்திருக்கின்றது, அதுதான் மகா சிவன் ராத்திரி என்று இன்று மகா சிவன் ராத்திரி. மனிதனாக ஒரு உயிரணு மனிதனாக முழுமை பெற்ற நன்னால் எந்த நிலையினை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இன்று மகா சிவன் ராத்திரி என்று மகர்ஷிகளால் உணர்த்தப்பட்ட இந்நாள். ஆகவே இந்த கடலை செடியின் சத்து அந்த இலையின் ரூபம் எவ்வாறு இருந்ததோ அந்த உணர்வுக்கொப்பதான் இலையின் அமைப்பு. அந்த இலையிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தோட இணைந்த உணர்வுகள் இந்த உயிரணு சுவாசித்த பின் கவர்ந்து இந்த உடலுக்குள் போன ஜீவ அணுவாக மாறுகின்றது. இந்த இலையின் ரூபம் எவ்வாறோ அதை போன்றே இந்த உயிரணுவால் உருவாக்கப்பட்ட அந்த அணு அதிலிருந்து வெளிப்படும் மனம் இப்போ நூலாம்படை எவ்வாறு அது மற்றதை உணவாக கொண்டாலும் அதனுடைய மலத்தை நூலை போல அது உருவாக்கி தனக்கென்று ஒரு வீட்டை அமைத்துக் கொள்ளுகின்றது. ஆக நூலாம்படையில் அமைத்துக் கொண்ட பின் எந்த பொருள் அது மேல் படுகின்றதோ அது ஒட்டி விடுகின்றது, தன் இறைக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளுகின்றது. இதை போலதான் இந்த உயிரணு தாவர என சத்தின் தன்மையை இதை கவர்ந்து அந்த ஜீவானு நாம் அந்த செடியின் சத்தை மலமாக நூலாம்படை போல ஆகின்றது. நூலாம்படை எவ்வளவு அழகான நிலைகள் அந்த வீடு கட்டுகின்றதோ இதை போல இந்த உடலுக்குள் வந்து சுத்தி சுத்தி அந்த அணுக்கள் பலவும் சேர்த்து இந்த உடலை உருண்டையாக மாற்றுகின்றது. அப்போ இந்த உணர்வின் சத்தை அது உடலாக்கப்படும் போது அதான் ஜீவானு என்பது. மீண்டும் இது எவ்வாறு கடலை செடி அந்த பருத்தி செடி தன் மனத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் அதன் உணர்வால் தனக்குள் அதை எடுத்து பஞ்சை எப்படி உருவாக்குகின்றதோ, அதிலிருந்து நாம் நூலாக சிரித்து அதிலிருந்து சிறு சிறு நூல்களாக இருக்கும். இதை போன்று இதை நூலைப் போல பாய்ச்சிய பின் இது உரையிடம் உடலாக மாறுகின்றது. இப்ப நாம் மனிதர்களாக இருக்கும்போது நரம்பாக இருக்கின்றது, அதிலே இதைப் போல நூலாம்படை என்ற நிலைகள் வரப்படும் போது இதிலே நூலாம்படையில் ஒரு ஈப்பட்டால் அதை தேடி வந்து அது உணவாக புசிக்கின்றது, அல்லது தனது மனத்தை உணவுக்கு போக நீதி அந்த ஈயவோ மற்றது மேலே அதை சுத்தி 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 அது உருவாக்கிய பின் அதற்குள் அந்த ஈயின் உயிரணு இதற்குள் சிக்கி இந்த புழுவின் மலமான நிலைகள் வரப்படும் போது அதனின் நிலையாக அந்த ஈயின் உயிரான்மா கரைந்து இந்த நூலாம்படை பூச்சி போன்ற எட்டுக்கால் பூச்சியை போன்று அது உருவருகின்றது. ஆக அது வெளிப்பட்ட பின் இதனின் உணர்வு அதற்குள் கலந்து அதனின் செயல் எதுவோ அதை போன்று அது செயல்படுகின்றது. இதை போன்றுதான் இந்த இலையின் ரூபம் எவ்வாறோ அது சுவாசித்து அது வெளியிடும் மலம் இதற்குள் சுற்றி அதற்குள் நாம் இதை போல நாம் சுவாசிக்கும் உணர்வு பூராம் கரு உருவாகி அதுகள் இனமாகி இதை போல நம் உடலின் உறுப்புகளை மாற்றுகின்றது. இதெல்லாம் இயற்கையின் சில நியதிகள். இதை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் அந்த ஞானிகள் தான் கண்டு நந்த நிலையை தன் இன மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் உயிரணு தோன்றிய நாளை அது ஒருபுறம் காட்டினாலும் உயிரணு பூமிக்குள் வந்த பின் எந்த தாவர இன சத்தில் அது படுகின்றதோ அதனின் சத்தை அது உணவாக உட்கொள்ளும் போது இந்த உயிரணின் ஒளி மின் அணு உள் மூடி பின் தான் கவரும் ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் அது ஜீவனுடைய அது மின்ன செய்கின்றது உடலுக்குள் தான். ஆகவே இதை சிவன் ராத்திரி என்ற முறையில் நாம் அறிந்து கொள்வதற்கு நமது உயிரணு இந்த பூமிக்குள் வந்த பின் உடல் பெற்ற நாள் என்ற நிலையை அறிவிப்பதற்குத்தான் சிவன் ராத்திரி என்றது.
ஞானகுரு அவர்கள் மெய்ஞானிகள் பெற்ற அவர்கள் கண்டறிந்த மெய் உணர்வுகளை நமக்கு மெய்ஞான பாடமாக எடுத்து உபதேசித்தாலும் அவர் உணர்வு பூர்வமாக தனக்குள் விளைவைத்ததைத்தான் அவர் உபதேசிக்கின்றார். ஆனால் உபதேசித்தாலும் அதில் சில உணர்வுகளை அவர் உள் உணர்வாக உணர்த்தும் விதமாக கேட்பவருக்கு சாமி திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் என்று என்னால் அழுத்தமாக சொல்லும் பொழுது அதை ஏற்று நமக்குள் பதிவாக்கி அந்த உள் உணர்வுகளில் அவர் நுண்ணிய நிலைகளாக உணர்த்துவதை அறிய வேண்டும், அது நமக்குள் பதிவாக வேண்டும், அந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் இருப்போருக்கு அது ஆழமாக பதிந்து அந்த நினைவுகள் கிளர்ந்து எழுந்து அவர் பெற்ற மெய்ஞானத்தை அவர் பெற்ற பேருண்மைகளை அறியும் விதமாக அது வரும். ஆனால் ஒரு சிலர் அதைத்தான் குருநாதர் இங்கே சொல்லுகின்றார், அழுத்தமாக சொல்லப்படும் பொழுது தன் மனதை மடக்கிக் கொள்கின்றார்கள், சாமி சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த எண்ணத்திற்கு போகின்றார்கள். ஏனென்றால் நாம் வளர்ச்சி அடைந்து வந்த பாதை எப்படி எதையுமே நாம் நம்முடன் இணைந்த நிலைகளாக காவியங்களோ சாஸ்திரங்களோ இதையெல்லாம் நாம் கதைகளாக கேட்டு ராமன் இப்படி வாழ்ந்தான், சீதை இப்படி இருந்தது, காட்டிற்குள் சென்றார்கள், அங்கே சீதை மான் மீது ஆசைப்பட்டது, ராமன் பிடிக்கச் சென்றான், லட்சுமணன் கோடை போட்டான், அதை மீறி சீதா சென்றது, ராவணன் தூக்கி சென்றான் என்று சொல்லி மீண்டும் அந்த வாயு பகவான் என்ற நிலையில் நாம் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் அங்கே உதவி செய்து இலங்கையில் இருக்கும் சீதாவை காப்பாற்றும் நிலையாக அவன் செயல்படுத்தினான் என்று இதையெல்லாம் இப்படி விரிவாக சொல்லிக் கொண்டு போனால் இந்த கதை அதை ரசித்து கேட்பார்கள், ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். ஆனால் அந்த ராமன் யார், அந்த சீத்தை யார், ஆஞ்சனின் எதற்காக அங்கே தூது சென்றான், அல்லது இருவருக்கும் காவலாக எப்படி வந்தான் என்ற நிலையை நாம் விளக்கம் கேட்டால் கதையைத்தான் மீண்டும் சொல்ல தெரியுமே தவிர, ஞானிகளால் கொடுக்கப்பட்ட அதில் இருக்கக்கூடிய மூல உண்மைகளை ஒவ்வொரு அணுவிலும் அகண்ட அண்டத்திலும் இந்த நுண்ணிய நிலைகளாக இயங்கக்கூடிய அந்த பேருண்மைகளை சாஸ்திரங்கள் என்று இந்த விஞ்ஞானபூர்வமாக எப்படி ஒவ்வொன்றையும் பதிவு செய்து அதற்குண்டான விளக்க உரையை கொடுத்து சாதாரண மனிதனும் உபயோகிக்கும் வண்ணம் இந்த நுண்ணிய நிலைகளை என்று விஞ்ஞானம் செயல்படுத்துகின்றது போன்றுதான் அன்று விஞ்ஞானிகள் இது காவியங்களாக படைத்து அதற்குள் பேருண்மைகளை அதற்குண்டான ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண பெயரை வைத்து அது உருவமாக காட்டி அந்த உருவத்தை பார்த்து இந்த விஞ்ஞானம் உருவத்தை காட்டி அதில் இருக்கக்கூடிய இயக்கத்தை காட்டுவது போன்றுதான் அவர்களும் உருவத்தை காட்டி அதற்கு விளக்க உரைகளையும் சொல்லி நமக்கு புரியும் வண்ணமாக உணர்த்தினார்கள். ஆக அந்த அடிப்படையில் நீங்கள் இதை எம்முடைய உபதேசத்தை நீங்கள் பதிவாக்கிக் கொள்ள வேண்டும், மனதை மடக்கிக் கொள்ளாதீர்கள் என்று தெளிவாக்கி பின் இதற்கு விளக்கமும் சொல்லுகின்றான் என்றால் ஒவ்வொன்றும் காரண பெயர்தான். முதன் முதல்ல விண்ணில தோன்றிய அந்த உயிரணு பூமிக்குள்ளது தாவரண சத்திலே விழுந்து இப்படித்தான் உடல் பெற்று சிவன் ராத்திரி என்று இரவுக்குள் அது இருளுக்குள் அடைப்பட்டாலும் அந்த உயிருக்கு காரணப்பேர் ஈசன் என்றும் உயிரினால் உயிரின் துடிப்பினால் ஏற்படக்கூடிய வெப்பம் விஷ்ணு என்றும் அந்த விஷ்ணு அந்த வெப்பம் என்ற நிலையில் உருவாகும் பொழுது அதற்குள் ஈர்க்கும் காந்தமாகும் பொழுது லட்சுமி என்றும் காரணப்பேரை வைக்கின்றார்கள். இது இந்த புழுவின் உடலுக்குள் நடக்கக்கூடிய சம்பவமாக இருந்தாலும் வானுலகில் எடுத்துக்கொண்டால் அங்கே சூரியன் நாராயணனாக இருக்கின்றான். அந்த நாராயணன் அதாவது இந்த சூரியன் என்ற நிலைகள் தான் நுகரக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே அது எத்தகைய விஷமாக இருந்தாலும் பாதரசத்தால் மோதி அது பிரித்து விட்டு வெப்பம் காந்தம் என்று அது பர வெளிகளிலே உமிழ்த்துகின்றது, நஞ்சை கழித்து விடுகின்றது. இப்படிப்பட்ட வெப்பம் காந்தங்கள் இது நம் புவியின் ஈர்ப்பிற்குள் வரும் பொழுது இதில் எந்தெந்த தாவர இனங்களோ மற்ற எதுவாக இருந்தாலும் அந்த சத்தை கவர்ந்தால் அந்த சத்தை கவரும் பொழுது அந்த வெப்ப காந்தம் அதனுடைய மனமாக அது செயல்படுகின்றது. ஆக அந்த கவரக்கூடிய அந்த தன்மையைத்தான் சீதா அந்த வெப்பம் காந்தம் ஒரு பருத்தி செடியினுடைய மனத்தை அது கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமி என்றால் அந்த காந்தம் அது கவர்ந்து தனக்குள் அது இணைத்துக் கொள்கின்றது. இந்த சுவையை சீதா லட்சுமி என்று காரண பெயரை வைக்கின்றார்கள். ஆக புழு பருத்தி செடியிலே உருப்பெற்றாலும் அது அந்த இலையினுடைய மனத்தை அந்த சத்தைத்தான் ஜீவணுக்களாக உடலாக அது உருவாக்கி வைத்துள்ளது. இந்த பருத்தி செடி தன் இனமான அதே சத்தை காட்டிலிருந்து சீதா லட்சுமி என்று சொல்லுகின்றமே அந்த தாய் பருத்தி செடி வெளிவிட்ட உணர்வுகளை கவர்ந்துதான் அதுவும் விளைகின்றது. அதுபோன்று இங்கே இந்த சரீரம் என்றால் இது திரேதா. இந்த திரேதா என்ற நிலைகள் இந்த புழுவிற்குள் இருக்கக்கூடிய இந்த நுண் அணுக்கள் அதற்கு இந்த சூரியனுடைய வெப்பகாந்தத்தால் கவரப்பட்ட இந்த பருத்தி செடியினுடைய மனங்களை இது ஞானமாக அது நுகரும் பொழுது இந்த உயிரினுடைய மின் அணுக்கள் இதை கவர்ந்து இந்த உடலுக்குள் அந்த அணுக்களுக்கு ஆகாரமாக அது செலுத்தப்படும் போதுதான் இந்த சீதா லட்சுமி என்று சொல்லுகின்றமே இங்கே சீதா ராமனாக அந்த ஒரு மின்னட்டாம்பூச்சி ஒளியை உமிழ்த்துவது போன்று இந்த தாவர என பருத்தியினுடைய மனம் இந்த உடலுக்குள் வந்த பின் எண்ணங்களாக வருகின்றது. என்னதற்கு காரண பெயர் ராமன். அங்கே மேலே நாராயணன் என்றாலும் இந்த உடலுக்குள் இது ராமனாக எண்ணங்களாக என்றால் இந்த மின் அணுவினுடைய நம் உயிரினுடைய இயக்கத்தைத்தான் அது உடலுக்குள் அதே துடிப்பு நிலைகளாக இந்த எண்ணங்கள் தோன்றுவதை சீதா லட்சுமி கவர்ந்தாலும் இந்த திரேதா இந்த சரீரத்திற்குள் சீதா ராமனாக அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. அந்த சுவைக்கொப்ப எண்ணங்கள் வருகின்றது என்று காரண பெயரை வைத்து இதிலே அந்த நுண்ணிய நிலைகளாக சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுவதை இங்கே ஆஞ்சநேயன் என்று காண்பித்து இந்த சீதாவுக்கும் இந்த ராமனுக்கும் இவனே பாதுகாவலனாக இடையில் தூதுவனாக அமைந்தான் என்று அந்த உறைந்த நிலைகளும் அதற்குள் எண்ணங்களாக தோன்றக்கூடிய நிலைகளும் அதே இனசத்தை அது வளர்க்கும் விதமாக அது எவ்வாறு இந்த உடலுக்குள் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதை ஒவ்வொன்றையும் காரணம் பெயர் வைத்து நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நமக்குள் எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றது, அது உணர்வின் இயக்கமாக அந்த உடலையே அது நகர்த்தி செல்கின்றது. ஏனென்றால் ஒரு உயிர் அதற்குள் ஜீவனுள்ள துடிப்பாக இயங்கினாலும் இந்த உடலுடன் சேர்ந்து அந்த நுண் அணுக்களையும் அது இயக்கச் செய்து இந்த மனம் கொண்டு இந்த எண்ணத்தால் அது இயக்கப்பட போகும்போது அதைத்தான் ஒரு அணுவிற்குள் இயங்கக்கூடிய அந்த ஆற்றலை வலுக்கொண்டு செயல்படுத்துவதை காயத்ரி. ஏன்னா அந்த பருத்தி செடியினுடைய வலிமை மிக்க சக்தியைத்தான் இது உரைய வைத்திருக்கின்றது. அதனுடைய இயக்கமாக இந்த உடலையே நகற்றி செல்கின்றது காயத்ரி என்றால் அதனுடைய வலு. வலு என்றால் முழுமை அடைகின்றது. எந்த மனத்தை இது நுகர்ந்ததோ, இது நான்காவது பிரம்மமாக சேர்ந்தாலும் அதற்குள் இது முழுமையடைந்து உறைந்து அதனுடைய செயலாக்கங்களுக்கு வரப்பட போகும்போது ஐந்து புலநிறைவு கொண்ட முழுமையின் நிலையாக காயத்ரியாக அது இயக்கினால் இந்த செடிக்கும் அந்த அறிவுதான். இந்த புழுவாக உருப்பெற்ற நிலையும் ஐந்தறிவு கொண்டு இவ்வாறு அது முழுமை பெற்ற நிலையில் உடலை நகர்த்தி சென்று உணவாக உட்கொண்டு அது தன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறது என்பதை ஒரு அணுவிற்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் ஒரு புழுவிற்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் ஒரு பேரண்டத்தினுடைய இயக்கத்தையும் குருநாதர் ஞானியில் காட்டிய நிலையில் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணப்பேரவை அது சுட்டி காட்டி அதனுடைய மூலத்தை தெரியப்படுத்துகின்றார்கள். குருநாதர் இந்த இடத்தில் அடுத்து அகஸ்தியனை காட்டி இந்த ராமாயணத்தினுடைய இயக்கங்களை நாம் தெரிந்து கொள்வது போன்று மெய்ஞானிகள் எதற்காக இந்த தத்துவங்களை கொடுத்தார்கள், அவர் எந்த நிலை பெற்றார்கள், எதற்காக இதை நமக்கும் இதை தெரியப்படுத்தினார் என்று இதையும் இதில் இடையில இணைத்து கொடுக்கின்றார்கள். ஒரு மின்னல் அது எங்கே பாய்கின்றதோ அதை கருக்கிவிட்டு தன் ஒளியாக பிரகாசமாக தன்னுடைய இயக்கத்தை அது காட்டிவிட்டு செல்கின்றது. இதுபோன்றுதான் மனிதனாக வளர்ச்சி அடைந்து உருப்பெற்ற நிலையில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியில் தோன்றிய அந்த அகஸ்தியன் இந்த இயற்கையினுடைய உண்மை நிலைகளை சிறுக சிறுக அவன் வளர்ச்சி பெற்று தன்னுடைய நினைவாற்றலை அவன் விண்ணிலே செலுத்தப்படும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் உமிழ்த்தக்கூடிய கதிரியக்கங்களை அவனுடைய சந்தர்ப்பம் இது நுகரும் ஆற்றல் கிடைத்து அந்த மின்னல் எப்படி மற்ற நிலைகளை கருக்கிவிட்டு ஒளியின் தன்மையாக அது தன் இயல்பை உருவாக்குகின்றதோ, இதுபோன்று அதே உணர்வுகளை இவன் தனக்குள் நுகர்ந்து இந்த உடல் பெறும் என்றால் உடல் பெற்று வளர்ச்சி அடைந்து வந்ததுதான் சிவன் ராத்திரி. மனிதனாக வந்த நிலை மகா சிவன் ராத்திரியாக இருந்தாலும் இந்த மனித உடலிலே நட்சத்திரங்களை உமிழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்த உடல் இங்கே நுகர்ந்து இந்த உடல் உருப்பெற்ற நிலைகளை இது கருக்கிவிட்டு அந்த மின்னணு என்று உயிர் அணுவை பற்றி சொல்லுகின்றமே அந்த மின்னணு உருவானதற்கு காரணமான அந்த நட்சத்திரங்களுடைய சக்திகளை அந்த பேரருளை தனக்குள் பெருக்கி என்றுமே அழியாத வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்ற நிலையில் ஆக உருப்பெற்று மடியக்கூடிய பல கோடி சரீரங்களிலிருந்து நாம் மனிதனான நிலையில் மகா இனி மீண்டும் இன்னொரு உடலுக்குள் புகாத வண்ணம் ஒளியின் தன்மையாக பிரகாசிக்கும் நிலைக்கே அகஸ்தியன் அன்று இதை செயல்படுத்தினான் என்று இதையும் குருநாதர் இங்கே இடைமறித்து நமக்கு இது உணர்த்தி அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வாழ்க்கையை ஞானிகள் காட்டிய வழியில் செயல்படுத்த வேண்டும் என்று இதையும் இணைத்து நாம் உடல் பெற்ற நிலையில் நமக்குள் எண்ணங்கள் எவ்வாறு ஒவ்வொன்றும் தோன்றுகின்றது, அது வளர்ச்சிக்கு வருகின்றது என்றால் அந்த இராமாயண காவியத்தில் பல பல எண்ணங்கள் அங்கே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி வருகிறது என்பதைத்தான் அது உணவுக்காக செல்வதும் எதிரி என்றால் அதிலிருந்து தப்பிக்கும் நிலைகளையும் அல்லது எதிரியை தாக்கும் நிலைகளும் தான் சுகமாக வாழ அதற்குண்டான கூடுகளை கெட்டுவதும் என்றால் இந்த உடல் பெற்ற நிலையில் இந்த உயிரணு உள் நின்று மற்ற ஜீவ அணுக்களாக இந்த உடலுக்குள்ளது துடிக்கச் செய்தாலும் அதனுடைய அறிவின் ஞானமாக அந்த ராமன் என்ற அந்த எண்ணங்கள் எவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தோண்டி இப்போ நாம் மனிதனாக இருக்கிறோம் என்றால் நம் மீது மோதக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு உணர்வுகளும் நம்மை தாக்கினாலும் அது எப்படி அங்கே போர் முறையாகின்றது. ஆக பருத்தி செடியிலே உருவான இந்த புழு அதனுடைய சந்தர்ப்பம் இன்னொரு செடியையோ அல்லது மற்ற நிலையோ கவரக்கூடிய நிலையில் அந்த செடியிலிருந்து கீழே விழுந்து விட்டால் வேறு செடியை மனத்தை அது நுகர்கின்றது. இங்கே பருத்தி செடியோ அது மிருதுவான நூல்களாக இருப்பதால் அதற்குண்டான உடல்கள் அது பெற்று வளர்கின்றது. ஆனால் அருகிலே ஒரு முள் போன்ற அல்லது விஷமான உணர்வு கொண்ட ஒரு செடியாக இருந்தால் அதை நுகர்ந்தால் இந்த பருத்தி செடியால் உருவான இந்த உடலிலே அந்த ஜீவ அணுக்கள் இந்த உணவை உட்கொண்டு பழகிய நிலையில் இந்த முள் போன்று விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளை இது நுகரப்படும் பொழுது அதை உணவாக உட்கொண்டு மலத்தை வெளியிட்டு தன் சுகமாக வாழ்ந்த அந்த அணுக்களை அடுத்து நுகரக்கூடிய இந்த விஷச்செடியினுடைய உணர்வின் மனங்கள் இதற்குள் ஊடுருவிய பின் இந்த மின் அணுக்களுடைய இயக்கமாக மாறி அது அந்த செடியை உட்கொண்டு மலத்தை வெளிப்படுத்திய நிலையை மாற்றி இது அந்த அணுவையே உட்கொள்ளக்கூடிய புதுவிதமான அணுவாக இதற்குள் உற்பத்தியாகும் பொழுது உயிரால் சிருஷ்டிக்கும் நிலை வரும்பொழுது ஓயும் அந்த பருத்தி செடியினுடைய மனத்தை அது வேண்டாம் என்ற நிலையில் என்றால் முதலில் இதை அது வேண்டாம் என்று எண்ணியது. ஆனால் பருத்தி செடியினுடைய மனத்தை அறிய முடியாத அளவிற்கு இந்த விஷச்செடியினுடைய உணர்வுகள் இங்கே வந்த பின் அந்த பருத்தி செடியினுடைய மனத்தை அது நுகர முடியாதபடி உணவு உட்கொள்ளாத நிலை வரும்பொழுது அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா அந்த உயிர் வெளியே செல்லும் நிலை வருகின்றது. அது வெளியே சென்றாலும் எந்த விஷச்செடியினுடைய உணர்வுகளை இது இந்த உடலிலே கடைசி நேரத்திலே தனக்குள் ஜீவன் பெறச் செய்ததோ அந்த உணர்வுகளும் உயிரிலே இணையப்பட்டு அடுத்து இது உடல் பெறும் பொழுது பருத்தி செடியை உட்கொண்ட சைவமாக இருந்த அந்த புழு அடுத்து அந்த பருத்தி செடியையும் உட்கொள்ளுகின்றது. அதில் ஒரு பெற்ற புழுக்களையும் உட்கொள்ளக்கூடிய சைவம் அசைவம் என்ற நிலையில் அதை உணவாக உட்கொண்ட புழுவையும் உட்கொள்ளக்கூடிய வளர்ச்சிக்கு வருகின்றது. இப்படித்தான் மாற்றங்களாகிறது. இப்படி நம்முடைய எண்ணங்கள் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் எப்படி இங்கே ஒன்று தாவரினத்தை புசிக்கக்கூடிய நிலைகள் மாதிரி ஜீவனுள்ளதை கொன்று புசிக்கக்கூடிய நிலைகளாக இங்கே வருகின்றதோ நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் இப்படித்தான் வளர்ச்சியடைந்து வந்து ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று அதைத்தான் ராமாயணத்தில் அங்கே போர் முறையாக காட்டி நம்ம எடுக்கக்கூடிய உணர்வுகள் ஒன்று கொண்டு மோதலாகி எப்படி போர் முறையாகின்றது, நம்முடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் திசை மாறி செல்லுகின்றது, வாழ்க்கையினுடைய பாதையில் எப்படி செயல்படுகிறது என்பதை நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு இதுபோன்ற பேருண்மைகளை காவியங்களாக படைத்தார்கள் ஞானிகள். சைவமாக இருந்த புழு எப்படி அசைவமாக மாறுகின்றது, இதுபோன்றுதான் நம்முடைய குணாதிசயங்களும் நாம் நுகர்ந்த சந்தித்த எடுத்துக்கொண்ட செவிவழி கேட்ட இதுபோன்ற உணர்ச்சிகள் நமக்குள் எண்ணங்களாக மாறும்பொழுதுதான் நம்முடைய செயலாக்கங்களும் மாறுகிறது என்பதை நாம் நம்மை அறிவதற்கே இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் என்று குரு உணர்த்துகின்றார்கள். புழுவாக வளர்ச்சி அடைந்து அந்த உறுப்புகள் அது ஒவ்வொன்றும் இயங்கினாலும் கூட அதற்குள் ஜீரணிக்கக்கூடிய சக்திகளோ மற்ற நிலைகளோ எப்படி ஒன்றை ஒன்று கரைத்திரும் நிலையில் வருகிறது என்பதை உணர்த்துவதற்கு மாமகரிஷி ஈஸ்வராகுதர் எம்மை கரையான் புட்டிலும் எறும்பு புட்டிலும் அமரச் செய்து அந்த கரையானுக்குண்டான ஆற்றல் என்ன என்பதையெல்லாம் நேரடியாக காட்டினார் என்று சொல்லி அதற்குண்டான விளக்க உரைகளையும் குருநாதிகளே உணர்த்துகின்றார்கள். ஆக கரையான் என்று சொன்னாலும் அது பூமிக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் தன்மை கொண்டு தன்னுடைய உமிழ் நீரால் அந்த மண்ணாக அது கூடை அமைத்து அதற்குள் அது மற்ற தாவரின சத்துக்களை அது குவித்து வைத்துக் கொள்கின்றது என்றால் முதல்ல இவ்வாறு தான் மண்ணிலே தன்னுடைய உமிழ் நீரால் கூட்டை கட்டுகின்றது கரையான். ஆனால் அதற்குள் தாவரின சத்துக்களை நாம் இப்பொழுது எப்படி பல காய்கறிகளையோ மற்ற நிலைகளையோ தானியங்களையோ இணைத்து அது குவித்து வைத்து அதை நாம் வேக வைத்து அது சத்தாக அது வேக வைத்து உணவாக உட்கொள்வது போன்றுதான் இது அனைத்தையுமே அதற்குள் சேமித்து வைத்து அந்த காற்று போகாத வண்ணம் அதாவது அதில் இருக்கக்கூடிய சத்துகள் வெளியே போகாத வண்ணம் அது வெளியிலிருந்து அந்த நுண்ணிய உணர்வுகளை கவர்ந்து அதை அங்கேயே வேக வைத்து அந்த மனத்தை உணவாக உட்கொண்டு அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை தன் இன குஞ்சுகளுக்கும் கொடுத்து இப்படித்தான் அது அந்த நாம் மண் புற்று என்று சொல்லுகின்றோம் இதற்குள் இந்த தாவரண சத்துக்களை அது உணவாக உட்கொண்டுதான் இது வளர்கின்றது. இதிலே வளர்ச்சி அடைந்து வந்தாலும் இத்தகைய கரையான் அது உடலை விட்டு பிரிந்து அதனுடைய ஆன்மா சென்ற பின் இந்த உயிரான்மா அது மீண்டும் இதே கரையானாக உடல் பெறு அந்த ஆற்றல்கள் வரும்பொழுது ஒரு மரத்திலே இத்தகைய கரையானை நாம் கொண்டு போய் விட்டால் போதும் அல்லது அந்த மரத்திலே கரையான் பட்டால் போதும் ஒரு 10 நாட்கள் சேர்ந்தாற்போல் இந்த அந்த கரையான் அந்த மரத்திலே அது தொடர்ந்து இருக்குமே என்றால் அந்த மரத்தையே உணவாக உட்கொண்டு அந்த மரத்தையே மண்ணாக மாற்றக்கூடிய நிலையிலாக அமைந்து விடுகின்றது. இதெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று நாம் வீடு கட்டி நம் வீடிலே மரத்திலே நிலைகள் செய்திருந்தாலும் இதிலே தெரியாமல் ஏதாவது ஒரு கரையான் உள்ளே புகுந்து தன் இனங்களாக பெருக்கிவிட்டால் ஒரு 10 நாள் சென்றால் ஒரு 15 நாள் சென்றால் போதும் அந்த நிலைகளையே அரித்து விட்டு கூடாக மாட்டிவிடும் என்றால் இந்த கரையானுக்கு உண்டான ஆற்றலைத்தான் குருநாதன் அது எப்படி தன்னுடைய ஊறக்கூடிய தனக்குள் ஊறக்கூடிய உமிழ் அந்த ஆற்றல் மிகுந்த நிலைகளை அது வெளிப்படுத்தும் பொழுது அதை ஆவியாக மாற்றி மீண்டும் அதன் தன்னுடைய மலத்தை அந்த மரத்தை உணவாக உட்கொண்டு மலத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு சைக்கிள் போன்று அதாவது ஒரு சுழற்சி போன்று இந்த பக்கம் அது மலத்தை விட இதை இந்த பக்கம் உணவாக உட்கொள்ள அது மண்ணாக மாற்ற அது ஆவியாக மாற்றி நாம் எப்படி சமைத்து அந்த மனத்தால் அது நுகர்ந்து அது உட்கொள்கின்றமோ இது போன்றுதான் இது வேக வைத்து நாம் உட்கொள்வது போன்று அது தன்னுடைய உயிரினுடைய மின்னணுக்களுடைய துடிப்பால் இதை ஆவியாக மாற்றி உணவாக எடுத்து மலத்தால் மீண்டும் கரைத்து மண்ணாக மாற்றி எப்படி செயல்படுகிறது? இதை போன்றுதான் எறும்பினங்களுக்கும் எடுத்துக்கொண்டால் எறும்புகளும் கரையானை போன்றுதான் அதுவும் செயல்படுகின்றது. அதற்கும் இந்த நுண்ணிய அறிவு கொண்டு அதுவும் மண்ணிற்குள் வலைகளை அமைத்து தாவரங்களை சத்துக்களை அதை குவித்து வேக வைத்து அதற்குள்ளும் இதே அமிலங்கள் சுரக்கும். அதை வைத்து அதை ஆவியாக மாற்றி தன் இன குஞ்சுகளுக்கும் கொடுத்து அந்த எறும்பும் இப்படித்தான் வாழுகின்றது. அதே போன்று இந்த கரையான் இப்படி வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் இந்த கரையானை எந்தெந்த மற்ற ஜீவன்கள் உணவாக உட்கொள்கின்றதோ அது உடலுக்குள் சென்ற பின் இந்த கரையானுக்கு உண்டான யுக்திகள் அதனுடைய ஜீவணுக்களும் விளையப்பட்டு இதை அமிலமாக கரைக்கக்கூடிய நிலைகளாக இப்படித்தான் இன்று நாம் மனிதர்களாக வளர்ச்சி அடைந்து வந்த நிலையில் நாம் கரைக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள் எல்லாம் இப்படித்தான் வளர்ந்து வந்தது என்றால் இதையெல்லாம் இந்த விஞ்ஞானிகள் நுண்ணிய நிலைகளாக ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் இது எப்படியெல்லாம் ஆற்றல் வந்தது என்பதை அதற்குண்டான கருவிகளை அதாவது நுண்ணிய அந்த டெலிஸ்கோப் என்று சொல்லக்கூடிய நிலைகளையும் கடல்வாழ் நிலைகளாக இருந்தாலும் சரி மற்ற எங்கிருந்தாலும் சரி விஞ்ஞானிகள் இது நினைவை பாய்ச்சி அந்த உணர்வை பாய்ச்சி அலைகளை பாய்ச்சி இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை நேரடியாக கண்டு அவள் நமக்கு உணர்த்துவது கொண்டுதான் அன்றைய மெய்ஞானியான மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் எமக்கு இந்த ஒரு உயிரணுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அது உடல் பெற்று வளர்ச்சி அடையக்கூடிய நிலைகளும் அது உடலுக்குள் மேற்படக்கூடிய நடக்கக்கூடிய மாற்றங்களையும் அந்த உடல் எப்படி மாறுகின்றது உடலை எப்படி கரைக்கின்றது உணவை எப்படி கரைக்கின்றது எப்படி இது ஜீவன் பெறுகின்றது எப்படி வளர்ச்சி அடைகின்றது பின் வளர்ச்சி அடைந்த நிலையில் கொண்டு எப்படி அடுத்த நிலை பெறுகிறது என்பதை நேரடியாக உணர்த்தி இதிலே மெய்ஞானிகள் அவருடைய புலனறிவு கொண்டு இது போன்ற உண்மைகளை உணர்ந்து நாம் இந்த உடலுக்குள் நின்று எதை உருவாக்க வேண்டும் எதை நமக்குள் வளர்க்க வேண்டும் எதை வீரியமாக்க வேண்டும் என்று அவள் அறிந்திருந்த அந்த அறிவா ஒளியான உணர்வுகளை எனக்குள் பாய்ச்சி அவர்கள் எப்படி இந்த உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி உயிரோடு கொண்டு ஏனால் இந்த உயிர்தான் மின் அணுவாக அழியாத நிலையில் கொண்டு இருக்கின்றது. ஆக அந்த மின் அணுவினுடைய இயக்கங்களை அவர்கள் நுகர்ந்து அதை அறிந்து அந்த மின் அணு அது அழியாத நிலையில் இயக்க சக்தியாக மாற்றுவது கொண்டு அந்த ஒளியான உணர்வுகளை உயிரை போன்றே நம் உணர்வுகளையும் அந்த ஒளியான நிலையிலாக நாம் உருப்பெற செய்து இந்த உடலுக்குள் அந்த ஒளியான உணர்வை உணவாக கொடுத்து இதை இந்த உடலை விளைய வைத்து உயிரோடு ஒன்றி ஏகாந்த நிலையாக எதனுடைய ஈர்ப்பிலும் சிக்காது வின்சென்றார்கள். அந்த வின்சென்ற நிலைகளைத்தான் நாம் நினைவுபடுத்தி இன்று நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் எவ்வாறு இந்த வளர்ச்சிக்கு வந்திருக்கின்றோம் இனி நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று மாமகரிஷி ஈஸ்வராய குரு எனக்கு உணர்த்திய அந்த பேர் உண்மைகளை நீங்களும் அது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கை நிற பிரகாரம் கணங்களுக்கு அதிபதி கணபதி என்ற நிலைகள் நாம் இப்படித்தான் வினைக்கு நாயகனாக இன்று எந்தெந்த உணர்வுகளை அதிகமாக வலுவாக எண்ணினமோ அதுதான் இங்கே அதிபதியாக மாறி இந்த ரூபமாக பெற்றிருக்கின்றோம். இனி இந்த சரீரத்தில் இந்த மெய்ஞானிகள் உணர்வை அது நமக்குள் பெருக்கி அதை அதிபதியாக மாற்றி உயிரோடு ஒன்றி அழியா நிலை பெறுவதே சிவன் ராத்திரி என்று மெய்ஞானிகள் நமக்கு உணர்த்திய என்னால் இருளுக்குள் அடைபட்டிருக்கும் இந்த உயிரை நாம் உணர்ந்து அந்த உயிர் எப்படி நுண்ணிய நிலைகளாக உள்நின்று மின் அணுவாக ஒளியாக பிரகாசிக்கின்றதோ அதுபோன்று நம் உணர்வுகளையும் ஆக்கி நாம் என்றுமே வெளித்த நிலையாக அந்த ஒளியின் தன்மையாக நாம் அழியாத நிலையில் பெற வேண்டும் என்பதை சாஸ்திரங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய பேருண்மை என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.
திரும்ப திரும்ப சொல்றேன் என்ன வேண்டாம் சொல்லிட்டே போனாலும் என்ன சொன்னான்னு தெரியல. அது ரெண்டு பேரும் அழுத்தமாக சொன்னோன்னு சாமி சொன்னதுதான் திரும்பி சொல்ற மனசை நீங்க மடைக்கிறீங்க என்ன சொன்னாருன்னு தெரியாதுன்னு போறவங்களும் ராமன் அங்க போனா லட்சுமணன் இங்க போனா சீத்தை வந்து மானை துரத்தி போச்சு ஆசைப்பட்டது அதனால ராமன் துரத்தி போய் பிடிக்க போனா ஆக லட்சுமணன் கோடை போட்டான் தாண்டி போகாதுன்ட்டு அதனால போனதுனால இன்னைக்கு என்ன ஆகி போச்சு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இந்த கதை சொன்னா வேடிக்கை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த ராமன் யாரு என்ற நிலையில நம்மளுக்கு தெரியாது அதனால தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன செய்தார் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி ராமன் கிட்ட கொண்டு ஒப்படைச்சார். ஆக ராமனுடைய பக்தன் என்று சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. ஏனென்றால் அதைத்தான் நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு செடியின் சத்தை உணர்வின் சத்து உடலானாலும் இந்த செடியின் சத்தை நுகர்ந்த பின் இந்த செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் அது சீதா லட்சுமி என்று அதை தேர வைக்கிறான். இப்ப இந்த கடலை செடியின் சத்தை இந்த உயிரணு நுகர்ந்த பின் இந்த உடலுக்குள் அந்த உணர்வின் சக்தி அது துடிப்பாக வரும்போது இந்த கடலை செடியின் சத்து எவ்வளவோ அதே போல உணர்வின் நிலைகள் வந்து எண்ணங்கள் தோன்றுகின்றது. அதை எண்ணம் தான் சீதா ராமா என்பது. அப்போ அந்த உணர்வின் எண்ணங்கள் தோன்றும் போது இதற்குள் எந்தெந்த அணுவின் தன்மையை அதில் போய் தாக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் உருவாகி இந்த உடம்பை இயக்குகின்றது. அந்த உடலுக்குள் இந்த அணு அதை இயக்கி அந்த சுவையான சத்தை இந்த உடலாக உருவாக்குகின்றது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். நான் ராமன் நாராயணன் கிரேடா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றினான். இதை நாம புரிஞ்சுக்கணும். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்ப காந்தம் இந்த பருத்திச் செடியின் சத்தை நுகர்ந்து அது காந்த பலனால் எடுத்துக் கொள்வது, இந்த காந்தம் தனக்குள் இழுத்து அணைத்துக் கொள்வதனால் இந்த கடலை செடியின் சுவைக்கு பேரு சீதா. அதே சமயத்தில் இதனை இழுத்து தனக்குள் சேர்த்துக் கொண்ட பின் சீதா லட்சுமி சுவையை தனக்குள் லட்சுமி காந்தம் அது வளர்த்து கொண்டது என்று பெயர். அதனால்தான் சீதா லட்சுமி என்பது. இதிலே சூரியன் என்று வரப்பட போகும்போது வெப்பமும் காந்தமும் ரெண்டரை இணைந்து வந்தாலும் வெளிவரப்போகும்போது விஷத்தின் தன்மை இதோடு இணைந்துள்ளது. அப்ப இந்த உணர்வின் தன்மை விஷம் இயக்க சக்தி தேள் கொட்டிட்டு தையா தக்கான்னு எப்படி குதிக்கிறோம், அதைக்காட்டிலும் ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னு அதுல இருக்கிற விஷம் பற்றினா நம்ம என்ன குதி குதிக்கிறோம். இதே மாதிரிதான் ஒரு உணர்வின் சத்துக்குள் இந்த விஷத்தின் தன்மை பட்டவுடன் இயக்க சக்தியாக மாறுது. ஆக காந்தம் வெப்பம் இந்த சுவை மனம் இவை நான்கும் சேர்த்து ஒன்றாக சேர்த்து இயக்கும் போது காயத்ரி. சீதைக்கு ராமன் ஆஞ்சநேயன், சீதைக்கும் ராமனுக்கும் ஆஞ்சநேயன் காவல் புரிந்தான் அவனுடைய பரம பக்தன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இதையும் நாம் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்வது முக்கியம். இப்போ இந்த உணவின் சத்தை அது சேர்த்து ஐந்து புலநறிவாக இயங்குவதை எந்த கரை சேர்ந்த பருத்திச் செடியின் சத்தை கவர்ந்து கொண்டதோ இதற்கு பேர் காயத்ரி. அதனின் வலுவாக இயக்கு. இங்கே சீதா என்ற சுவையின் சத்து உடலாக உறுப்புகளாக மாறும்போது அதிலிருந்து தோன்றும் என்ன மின் அணுவை ராமன் என்றும் அங்கே வைக்கின்றார். அதான் நாராயணன் இந்த செடியின் சத்தை கொடுத்து ஒரு கிரேதா சரீரத்துக்குள் உருவாக்கிய பின் இது எண்ணங்களாக தோன்றுகின்றது என்று தெளிவாக எடுத்து உரைக்கின்றார். இது ரெண்டு ஆனாலும் இதை சீதா உடல அந்த சுவையான சத்து உறுப்புகளாகின்றது, அதிலே சேர்த்த விஷத்தின் தன்மை கலந்திருப்பது உணவின் இயக்கமாக உருவருகின்றது, மனம் தன் தன்மை அந்த உணர்வின் தன்மை எதுவோ அதனை ஞானத்தின் தன்மையால் இயக்குகின்றது, இவை அனைத்தும் மனம் எந்த செடியின் சத்தை எடுத்ததோ அதுதான் காயத்ரி. இங்கே சீதா ராமனுக்கு எந்த செடியின் சத்தை இது உருவாகி எண்ணமானதோ இது வலுகொண்டதோ ஆஞ்சநேயம். ஆக சீதையின் ராமனுக்கும் என்றையுமே உறுதுணையாக காவல் காக்கின்றான் என்ற நிலையில் தெளிவுற உணர்த்துகின்றார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமாயணத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் சீதா ராமா என்று சொன்னாலும் இதை மகரிஷிகள் இதை இயக்கத்தின் உணர்வின் தன்மை எவ்வாறு உணர்ந்தார்கள், அந்த உணர்வின் ஆற்றல் தனக்குள் எப்படி அதை இயக்கமாக மாற்றினார்கள், இவ்வாறு தான் கண்டறிந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் நின்றிவரும் விண்ணின் நட்சத்திர இயக்கத்திலிருந்து கதிர் இயக்க பொறிகளை தனக்குள் எடுத்து மின் அணுவாக மாற்றி எப்படி மின்னல் ஒன்று தாக்கப்படும்போது மற்றொன்றை கரித்து விட்டு ஒளியின் சிகரமாக வருகின்றதோ இதைப்போலதான் முதல் முதலில் கண்டு நந்த அகஸ்தியன் விண்ணின் ஆற்றல் கொண்ட நட்சத்திரங்களிலிருந்து ஒளி கதிர்களை தான் கண்டுணர்ந்து நுகர்ந்து தனக்குள் ஐக்கியப்படுத்தும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டனர் அவர்கள். அதை போன்று வரப்படும் போதுதான் அவரின் உணர்வுகள் அனைத்தும் மற்ற உடல் பெறும் உணர்வை கரிக்க விட்டு உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக உயிருடன் நிலைத்து நின்றார்கள் அவர்கள். அவன் நிலை கொண்டவர்கள் தான் விண்ணின் ஆற்றலை பருகி புவியின் ஈர்ப்புக்குள் வருவதற்கு முன் பிரபஞ்சத்தில் நிறைந்து கொண்டிருந்த அந்த உணர்வை நுகர்ந்து அங்கே சென்றார்கள் அவர்கள். இதே சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்த நிலையாக இதை போன்றுதான் இந்த உணவின் சத்தை தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் செடியின் சத்தை, அந்த வலுவான நிலைகள் வரப்படும் போது எண்ணங்கள் இங்கே தோன்றுகின்றது. அதான் ராமா என்று தனக்குள் எண்ணி தன் உணவின் சத்தை அது இயக்கமாக வரப்போது எதனின் வலுவோ அதனின் உணர்வு தடை கொண்டு தன் அருகில் இருக்கக்கூடிய மற்ற செடிகளை நுகர்ந்தறிந்தாலும் வேண்டாம் என்று இதை பாதுகாத்து அதை அழைத்துச் செல்லுகின்றது அந்த பருத்தி செடி இருக்கும் இடத்திற்கு. அதான் சீத்தையும் ராமனுக்கும் பாதுகாப்பாக இருந்தவன் என்ற நிலையில். ஏனென்றால் இந்த உணவின் இயக்கம் ஒன்றாக இயக்கப்படும் போது அதனின் வலுதன்மை கொண்டு ஆக ரசித்தை ராமனையும் அது குருவாக ஏற்று சுவையின் இயக்கமாக இருக்கிறது என்ற நிலையில், தன் வலுவின் தன்மையின் இயக்குகின்றது என்ற நிலையில் உள்பொருள் காணும் நிலையில் எண்ணங்கள் எவ்வாறு உருவாகின்றது, எண்ணத்தால் உடல்கள் எவ்வாறு இயக்குகின்றது, எண்ணத்தில் உணர்வால் உணவாக எப்படி தேடி செல்கின்றது, எண்ணத்தால் மற்ற எதிரிகளை கண்டுணர்ந்து எவ்வாறு தப்பிக்கின்றது, எதிரிலிருந்து மேலும் நிலைகளுக்கு எவ்வாறு தன் எண்ணத்தை கூட்டுகிறது என்ற நிலைதான் ராமனின் நிலைகளை. ஆக மற்ற தாவர இனங்களில் எதிர்நிலை கொண்டு வரும்போது உணர்வு மாற்றம் என்ற நிலையில் தான் ராமாயணத்திற்கு உட்பொருளும். ஏனென்றால் இதை போல தனது உணர்வின் தன்மையை மற்ற செடிகளை நுகர்ந்தறிய முற்பட்டாலும் அதனின் உணர்வுகள் ஜீவனாகும் போது உள்ளுக்கு போகும் முறை நுகர்ந்து தனக்குள் வேண்டாம் என்று விலகினாலும் நுகர்ந்த உணர்வுகள் இதற்குள் ஒன்றுடன் ஒன்று மோதும் நிலைகள் ஏற்படுகின்றது. அப்போ இப்போ பருத்தி செடியில் இருந்தது இதனை பஞ்சின் தன்மை உருவாக்கி அதை நூலை போல இந்த உடலின் தன்மையை மிருதுவான நிலைகள் கொண்டு வந்தாலும் அடுத்த செடிகளில் வேறு முள் போன்ற செடிகளின் நிலைகளிலிருந்து வெளிப்படுவதை இந்த உணர்வின் தன்மை சுவாசித்து இணைந்த பின் எதிர்மறையாகி உடலுக்குள் அதை போன்ற உணர்வின் தன்மை அணு ஜீவ அணுக்களாக மாற்றும் போது அதை எதனின் மலமை இதோட ஏற்றிய பின் இதற்கு அதற்கு எதிர்மறையாகி விடுகின்றது. ஆக இந்த சுவையின் தன்மையான பின் அதனின் மலத்தை இதற்குள் கறந்த பின் இது உணவு உட்கொள்வதில்லை. ஏனென்றால் முதல் மலத்தால் இணைந்த நிலைகள் கொண்டு எவ்வாறு இன்னொரு செடியின் சத்தை நுகர்ந்தறிந்துவிட்டு வேண்டாம் என்று சென்றதோ அப்ப எதிர்மறையான உணர்வுகள் அந்த எண்ணங்கள் தோன்றி அந்த உணர்வால் இது உணவு உட்கொள்ளாது தணிகின்றது. பின் இந்த உடலால் உருவான இந்த உடலின் உறுப்புகள் குறைகின்றது. ஏனென்றால் முதலே ஏற்பட்ட உணவின் அந்த ஜீவாணு தன் மலத்தை உமிழ்த்தவே ஆகாரம் புசித்துதான் உட்கொள்ள வேண்டும். பின் அது மலத்தை உமிழ்த்த வேண்டும். அது இல்லை என்று ஆனப்பின் இது ஒடுங்குகின்றது. ஒடுங்கிய பின் இது நுகர்ந்த இன்னொரு நிலையில் ஆன ஜீவாணுக்கள் நீங்கள் இதை உணவாக உட்கொள்ளுகின்றது இந்த அணுவை. பின் அதனின் மலத்தை உமிழ்த்தப்படும் போது முதலே பருத்தி செடியில் உருவான அந்த சத்து குறைந்து இந்த உடல் நலிந்து இதை உட்கொண்டு உணவான பின் வெளிவருகின்றது. வெளிவந்த பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு எதை நுகர்ந்ததோ வெளிவந்த பின் இதை தாவர இனசத்தை புசிப்பதாகவும் உண்டு. அதே போல மற்ற இனத்தை இது கொண்டு புசிக்கும் நிலைகளுக்கு அடங்கும். ஆக முதலே தோன்றியது சைவமாக இருந்தாலும் தன் உடலுக்குள் இன்னொரு செடியில் நுகர்ந்து இதற்கு மாறுபட்ட நிலைகள் வரப்படும் போது அசைவம் ஜீவனான நிலையை அது உணவாக உட்கொண்டு புசிக்கும் நிலை வருகின்றது. இவ்வாறு அந்த உடல் இறந்த பின் இந்த உயிரணு வெளியே தோன்றிய பின் தாவர இனசத்தையும் தனக்குள் உணவாக உட்கொள்ளும். தன் அருகிலே இருக்கக்கூடிய இதை போல உயிரணுக்களை அது உணவாக உட்கொள்ளும் நிலைகள் வருகின்றது. இன்று சில உயிரணுக்களை பார்க்கலாம், தாவர இனத்தையும் சாப்பிடும், அது மற்ற பொருள்களையும் இதை சாப்பிடும். இப்படித்தான் இயற்கை நிலைகள் அணுக்கள் உருவாகி இன்று புல்லை தாவர இனங்களை உணவாக உட்கொள்வதும் அதே சமயத்தில் அதை கொன்று புசிக்கும் மற்ற உயிரினங்கள் உருவற்றும். இந்த உணர்வுக்கொப்ப உடனும் அது மற்ற உயிரினங்களை கொன்று புசிக்கும் நிலைகள் கொண்டது புல்லை தின்பதில்லை. அது புல்லை ஜீரணிச்சு தனக்குள் வந்த பின் அது உணவாக உட்கொள்ளுகின்றது. இன்று கரையான எடுத்துக்கொண்டால் தனது நிலைகளில் அது புசித்துக் கொண்ட உருவாகும் இந்த உணர்வுகள் தாவர என சத்தை அனைத்தும் எடுத்துக்கொண்டு குவித்து இதனின் மலத்தை போட்ட பின் இப்ப நாம் சமையல் செய்வது போல பல சத்தையும் உண்டாக உணவாக்கி அது உணவாக உட்கொண்டு உட்கொள்ளுகின்றது. நீங்கள் கரையான் புற்றுகளை பார்த்தால் மேலே மண்ணை எடுத்து தன் உணர்வின் தன்மை கொண்டு தன் உமிழ்நீரை சுரக்கி அதை மேலே கூடு கட்டினாலும் வெளியில இன்று வரக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் இது உள்ளுக்கே கவர்ந்து இது மற்ற தாவர இன செடிகளை கவர்ந்து உள்ளே சென்றாலும் இதனை மலத்தை பாய்ச்சிக்கொண்டும் குவித்து வைத்துவிடும். குவித்து வைத்த பின் இது தனக்குள் இப்ப நாம எப்படி சமையல் பண்றோமோ இதை போல அது கரைத்து அதனுடைய மனம் வெளிப்படாத இதுக்குள் அடைத்து அது உணவாக அது தனக்குள் எடுத்து தன் இனப்பிறவிகளுக்கு இது அது உணவாக கொடுத்து இது உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆக இதை போல கரையான் வெளி வந்த பின் ஓர் மரத்தின் மேல் இது பட்டு விட்டால் அந்த மரத்தின் சத்தை இதனுடைய மனம் பட்ட பின் அந்த மரத்தில் உள்ள சத்தை போல ஆவியாக மாற்றி தன் உணவாக உட்கொள்ளுகின்றது. பின் இந்த மரம் மண்ணாக போய்விடுகின்றது. நீ காலையில கரையா முடிச்சு சாயங்காலம் பார்த்தேன்னா அந்த மரம் காணாம போயிடும். நிலவா இருந்தாலும் பத்து நாளைக்கு விட்டாச்சுன்னு நிலவு நிலவா இருக்கும், உள்ள கூட இருக்கும், மண்ணாதான் இருக்கும். இதை போல அது உட்கொண்ட உணவின் சத்தை இதனுடைய மனத்தை இட்ட பின் இது கரையானாக மாறுகின்றது. இதை போன்றுதான் இந்த உணவின் சத்து முதல் முதலிலே இது உருவானப்பின் இதை போல அணுக்களின் தன்மை பிரிந்த அணுக்கள் மீண்டும் மண்ணுக்குள் மறைந்து கரையானங்களாக மாறுகின்றது. இந்த கரையானா மாறி இதை எது கொன்று புசித்ததோ இது வரப்படும் போது இதை போல தனக்குள் உணவாக உட்கொள்ளும் நிலையை கரைக்கும் ஆற்றல் பெறுகின்றது. இப்படித்தான் அமிலங்கள் மாறுவதும் உணவின் சத்த இயக்கத்தின் தன்மை மாறுவது என்ற நிலையை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். ஏனென்றால் குருநாதர் உயிரணு தோற்றத்தின் எப்படி இருந்தது என்ற நிலையும் என்னை கரையான் புற்றிலும் எறும்பு புற்றிலும் அது அமைத்து எறும்புகளும் இதை போன்றே செய்யும். அதில் ஒரு விதமான அமிலங்கள் உண்டாகும். அந்த அமிலத்தை இதை சேர்த்து கொண்ட பின் இதை போல கரையான் எவ்வாறோ இதை போல சேமித்து செத்தை குப்பையில் எல்லாம் பச்சையாக கொண்டு போய் சேர்க்கும். குவிலா போட்டு இந்த மனத்தை உருவாக்கிவிடும். அது குறிப்பிட்ட காலம் வந்த பின் எடுத்து உணவாக உட்கொள்ளுகின்றது. இதுகெல்லாம் இந்த உணவின் இயக்கம்தான். செடியின் சத்து நாம் மனம் என்று இருந்தாலும் அந்த செடிக்குள் சேர்த்த இயக்கத்தின் தன்மை உணர்வாக இயக்குகின்றது. மனத்தின் நிலைகள் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலைதான் இந்த எண்ணெய் கரையான் புற்றில் அமரச் செய்து இது எவ்வாறு இயற்கை நிலைகள் உருவாகின்றது என்ற நிலையை இப்ப நீங்கள் டிவியிலையும் விஞ்ஞான கருவி கொண்டு மற்ற ஆழப்பகுதிகளை இப்போ நீரிலே போகும்போது அதற்கென்ற டெலஸ்கோப்பை வைத்து காணும்போது நீருக்குள் நடமாடும் உணவின் அணுக்களையும் நீருக்குள் நுண்ணிய அணுக்கள் உருவாவதையும் விஞ்ஞானி கண்டு உணர்கின்றான். இதை போல விஞ்ஞானி தனக்குள் சேர்த்துக் கொண்ட உணவின் சத்தை கொண்டு மற்றொன்றை உருவாக்கி இந்த ஆற்றல் மிக்க சக்தியை அவனும் உணர்ந்து இது தீயது, இது விளக்க வேண்டும், இது இணைக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தனக்குள் இயக்க சக்தியினை மாற்றி அமைத்து உயிர் எப்படி துடித்ததோ அது உயிர் எப்படி இயக்கியதோ இதை போல உணவின் அணுக்களை அது ஒருங்கிணைந்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமானவர்கள் அந்த மகரிஷிகள். ஏனென்றால் இப்ப சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள் நாம் கதையை தான் பார்த்திருக்கின்றோம், ராமனையும் சீத்தையும் காது கேட்டிருக்கின்றோம். ஆனால் சீதா ராமா என்பது எவ்வாறு உருவாகி என்ற நிலையை மெய்ஞானிகள் எவ்வாறு காட்டினார். ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சத்து உடல் சிவமானாலும் சிவத்துக்குள் அது எவ்வாறு உணர்வின் எண்ணங்கள் தோண்டி அது உடலின் உறுப்புகளை எவ்வாறு இயக்கியது, உணர்வின் மாற்றங்கள் எவ்வாறு உருவானது என்ற நிலையை இது எனக்கு தெளிவாக உணர்த்திய நிலையத்தால் இன்று விஞ்ஞான அறிவால் உலகம் அழியும் தருணம் வரப்போகும்போது மனிதனால் உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் தீமைகள் அகற்றி உணர்வினை ஒளியாக மாற்றும் திறன்கள் அழிந்து கொண்டு வருகின்றது. இருப்பினும் மனிதன் சிந்திக்கும் திறனும் மறைந்து வருகின்றது விஞ்ஞான உலகில். இதனால்தான் மா மகரிஷி ஈஸ்வர பட்டாய குருதேவர் அவர் அருளி எனக்கு உபதேசித்த உணவின் ஆற்றல் மிக்க சக்தியை நாம் நமக்குள் எவ்வாறு இயங்கினோ மனிதனாக எவ்வாறு உருவாகணும் என்ற நிலையில் விநாயக தத்துவத்தில் இந்த பிள்ளை யார் என்று கேள்வி குறியிட்டு இந்த மாதிரி ஆரம்பத்தில் தோன்றிய உயிரணும் ஆக மனிதனாக வரும்போது மகா சிவன் ராத்திரி என்ற மனிதனுக்குள் சர்வத்தையும் தனக்குள் கவர்ந்து இந்த உடலுக்குள் இந்த பூமியில் இத்தகைய தாவர இனங்கள் உருவானதும் அவை அனைத்திலும் அதில் இருக்கக்கூடிய மனம் சத்து இவை அனைத்தும் பல கோடி சரீரங்களை உருமாற்றி உருமாற்றி இன்று மனிதனாக வரும்போது இந்த உயிரும் அந்த உணர்வின் அறிவும் இந்த இருளுக்குள் மறைந்து உள்ளது மகா சிவன் ராத்திரி.
எண்ணியவுடனே எதுவும் நடக்குமா என்று நாமும் கேள்வியை கேட்கின்றோம், நம் குருவும் அதே கேள்வியை கேட்கின்றார். மனிதன் என்றால் எண்ணங்கள் தான். கீதையும் அதைத்தான் சொல்லி, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று. ஆனால் எதை நினைக்கின்றோமோ அது நடக்கிறதா, நடக்கின்றது என்று நம்மால் சொல்ல முடிகிறது என்றால் நம்மளும் இதை சாதாரணமாகத்தான் எடுத்துக் கொள்கின்றோம். ஆனால் எண்ணியவுடன் நடக்கும் என்றால் விஷம் அது உடனடியாக இயக்கும், அந்த உணர்வின் இயக்கங்கள் அதுவும் உடனடியாக நடக்கும். ஆனால் இந்த சொல்லிய இந்த சொல்லின் பதத்தை நாம் இதை உணர்ந்து கொண்டு அந்த வலுவை நாம் கூட்டிக் கொண்டால் நாம் எண்ணியது நிச்சயமாக நடக்கும் என்றே நம் குரு இதை உறுதிப்பட கூடுகின்றார்கள். ஏனென்றால் ஞானிகள் பெற்ற அந்த மெய் உணர்வைத்தான் அங்கு ஆலயங்களில் காட்டப்பட்டு, மனிதன் நீ எதை உனக்குள் எந்த எண்ணத்தை நீ முன்னிலைப்படுத்தி வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றாயோ அதன் வழியே நீ ஆகின்றாய் என்பதே அங்கே தெய்வ குணங்களாக மனிதனுக்குள் இருக்கும் குணங்களைத்தான் அங்கு தெய்வங்களாக காட்டப்பட்டு நீ எதன் வழி வந்தாய், எதன் வழி ஆவாய், நீ எந்த நிலை பெறுவாய் என்பதே அங்கு காட்டப்படுகின்றது. ஆக இந்த எண்ணிய நிலைகளை நாம் வலுப்படுத்தும் நிலையாக அந்த உயிரான ஈசனின் துணை கொண்டு மகரிஷியில் ஞானியில் உணர்வை எடுத்தால் நாம் எண்ணக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை நாம் பெற முடியும். அது பெற வேண்டும், அது பெறக்கூடிய வழியைத்தான் நம் குரு உணர்த்தினா அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்று இதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், பார்த்தோம்னா இதைத்தான் நம்புகிறார்களே தவிர நாம் உயர்ந்த ஞானத்தின் இருக்காமல் கோயில வச்சிருக்கிறாங்களே. எங்க சிலையா விஷயம் வச்சிருக்கேன், நாம் இந்த தீவிர குணத்தை பெறணும், இந்த சந்தனத்தை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வரணும், ஏதோ பன்னீரை போல தெளிந்து பெற வேண்டும், என் குடும்பத்தில் இந்த மனிதன் தொழிலும் தரணும், என் வாடிக்கையால் நிலமா இருக்கணும், எண்ண முடியாதா? அது என்ன வைக்கிறதுக்கு தான் இதை செய்யறாங்க, யாராவது நம்ம செய்யலையே. அதை நம்ம ஞாபகப்படுத்தி தூண்டுறோம். என்ன என் குருநாதர் உங்க உயிரை கடவுளாங்க, உங்க உடலை கோயிலாக மறிக்கும்படி சொன்னாங்க. இந்த கோயிலை சுத்த போய் நம்ம வந்து ஒண்ணு கோயில போய் சுத்தப்படுத்துறோம். இப்ப நம்ம கோயில போய் எப்படி சுத்தப்படுத்துறோம், வாழை போட்டு தேங்காய் எடுத்து ஒடிப்போம், அங்கேயும் மூலையில போடுறோம், யார் காலில் குத்தினாலும் யார் காலில் இருந்தாலும் எனக்கு கேட்பறது கூட ஆனது. கோயிலை சுத்தப்படுத்துறது இல்லை, அசுத்தப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இதை போன்ற நிலையில் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேண்டும். எப்போதுமே இந்த ஆலயத்தின் பண்புகள் மனிதன் நீ எண்ணி உணர்வு உயிர் இயக்குகின்றது, அந்த உணர்வை இனி அதிகமாக சேர்த்துக் கொண்டால் அதன் வழியே உன்னை அழைத்துச் செல்லுங்கள். கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். எண்ணி உடனே உடனே நடக்குமா? எண்ணி உடனே விஷயத்தின் தன்மை இயக்கும், எண்ணி உடனே உணர்வின் இயக்கம் இருக்கும். அந்த இயல் உணர்வும் வலுகொண்டு இதை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயம் அதை செய்ய முடியும். ஏராளம் செய்தமா யாரும் நம்ம அதை செய்யறதில்லை. எந்த அடிக்கடி நாங்கள் ஞானவ அன்பர்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறோம். நம்ம கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. எதை கொண்டுட்டு போறோம்? இந்த உடலை கொண்டுட்டு போறோமா? இந்த உடலால் தேடிய செல்வத்தை நாம் கொண்டுட்டு போறோமா? அதே சமயத்தில் எல்லாருக்கும் நான் நன்மை செய்வேன் என்று பெரும் புகழும் பெறோம். அந்த நன்மை செய்யும் போது வேதனை என்று உணர்ந்து இறக்க போகும்போது நோயாகி கரிகள் எங்கு நோயாகி அப்புறம் என்ன செய்யறோம்? இதை நான் இப்படி என்ன செய்தேன்னு பேயாக யானையில பற்றுறதோ அந்த உடலை போகும். அந்த உடலுக்குள் போய் இதய தீவினை உருவாக்கி கடைசியில் அந்த வேதனை என்ற உணர்வுக்கு தக்கவாறு மனிதன் அல்லாத உருவாக உருவாக்கும். இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நமது ஆலய பண்புகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.